அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுரிமைகளால் போற்றி மகிழ்கின்றேன். அறநெறி இந்த உலகத்திலே நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த திருக்குறள் வகுப்பை நடத்தி வருகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். அன்றாடம் பொருளுலகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலேயும் அறம் பற்றி கேட்க ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை நிரூபணம் செய்து அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர் திருவடியையும் பணிகிறேன். இன்றைக்கு கடவுள் வாழ்க்கையே மிகச்சிறப்பாக அமைந்தது. எப்பொழுதுமே நான் நண்பர்களுக்கு சொல்வேன், இயலை விட இசைதான் பெரியது போல் தெரிகிறது என்றேன். அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. குறளிலே நாங்கள் பரிமாளர் செய்த கொஞ்சம் உரைப்பாயிரத்தை விளக்கமாக படித்தோம். அதற்கு பிறகு கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை படித்து முடித்தோம். அந்த கடவுள் வாழ்த்து எத்தகையது என்பதை பரிமாளர் விளக்கம் செய்கிறார். கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த அதிகாரமாக வான் சிறப்பு என்று மழையினுடைய பெருமையை சொல்லுகிற அதிகாரம் படித்தோம். நான் சொன்னேன், முன்னுமே சொல்லியிருக்கிறேன், பால்களாக பெரும்பிரிவுகள், அதற்குள்ளே இயல்களாக அடுத்த பெரும்பிரிவுகள், அதற்குள்ளே அதிகாரம், அதற்குள்ளே குறள். இதுதான் திருவள்ளுவர் நூல் அமைத்திருக்கிற முறை. இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருப்பது பாயிரவியல் என்கின்ற முதல் பகுதியை படிக்கிறோம். பாயிரம் என்றால் என்ன என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நூலுக்கு முன்னுரை என்று சொல்வதைத்தான் அன்று பாயிரம் என்றார்கள். அந்த நூல் என்ன விஷயத்தை பேசுகிறது, பேசப்போகிறது என்பதை பருமட்டாக சொல்லுகிற ஒரு பகுதிதான் பாயிரம். பருப்பொருளாகிய பாயிரம் கேட்டோர்க்கு நுண்பொருளாகிய நூல் இனிது விளங்கும் என்பது சூத்திரம். ஆகவே அந்த பாயிரவியலிலே நாலு அதிகாரங்கள், ஒன்று கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறைத்தல். இப்போ ரெண்டு அதிகாரம் படித்துவிட்டோம். இன்றைக்கு மூன்றாவது அதிகாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். துறவிகள் பற்றிய செய்தியை சொல்லுகிற பகுதி இந்த பகுதி. கடவுள் வாழ்த்து அந்த அதிகார அமைப்பிலே பரிமாளர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்து இயற்கைக்குள்ளே அற ரகசியங்களை பொதித்தவன் கடவுள். அந்த ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்வார்கள் வாழ்வார்கள், வாழாதார் வாழாதார். ஆகவே அந்த அற ரகசியங்களை உட்பொதித்து அமைத்த கடவுளுக்கு முதல் வணக்கம். அதற்கு பிறகு அந்த இறைவன் படைத்த உலகுக்குள்ளே அறம்பொருள் இன்பமாகிய அறங்கள் நிலைக்க வேண்டுமானால் மழை வேண்டும். மழை இல்லாத பட்சத்திலே எதுவும் நிலைக்காது என்பதை படித்தோம். புள்ளிலே இருந்து கடல் வரைக்கும் பயன் செய்யாமல் போகும். கடவுளர் வருந்துவார்கள். ஏனென்றால் சிறப்போடு பூசணி செல்லாத இடத்திலே கடவுளர் வருந்துவார்கள். ஆகவே மழை என்பது போதும் அவசியமானது, அறம்பொருள் நிலைப்பதற்கு மிக அவசியமானது என்று பரிமாளர் அந்த அதிகார உரைப்பாயிரத்திலே எழுதுகிறார். இப்பொழுது கடவுள் படைத்த அந்த உலக அறம்பொருந்திய இயற்கை, அந்த இயற்கையினுடைய வடிவாக நின்று அறங்களை காப்பாற்றுகிற மழை, இது ரெண்டாவது படித்து விட்டோம். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோம் என்றால், இயற்கைக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அந்த அற ரகசியங்களை உணர்ந்து கொண்டு உலகத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் யார், அதுதான் முக்கியமான. அறங்கள் எல்லாம் என்றும் உள்ளவைதான். அதனால்தான் திருவள்ளுவர் தன்னுடைய உரைப்பாயிரத்திலும் சரி, பரிமள உரைப்பாயிரத்திலும் சரி, இந்த நூலை யார் இயற்றினார் என்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிடுகிறார். ஏனென்றால் அறத்துக்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்ல திருவள்ளுவருக்கு அச்சமாக இருக்கிறது. அறத்தை அவர் சொல்லுகிறாரே தவிர அவர் சொல்லினதால் வந்ததல்ல அறம். அது திருவள்ளுவருக்கு தெரியும், அதை நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன். சில அறவிடயங்களை இயற்கையிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படியானால் என்ன தெரிய வருகிறது என்றால், ஏற்கனவே அது இயற்கைக்குள்ளே பொதிந்து கிடக்கிற, இயற்கைக்குள்ளே பொதிந்திருக்கிற ரகசியங்களை அறரகசியங்களை எடுத்து யாராவது சொல்லாவிட்டால் அதை பின்பற்ற முடியாது. சாதாரணமானவர்களாலே அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு தரமும் அடிபட்டு 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 தெரிய முடியுமா? நெருப்பிலை கை வைத்தால் சுடும் என்று சூடு வாங்கியவன் அடுத்த சந்ததிக்கு குழந்தைகளுக்கு சொன்னால் சூடு வாங்காமல் அவர்கள் தப்பலாம். அல்லது ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் ஏற்படட்டும் என்று எல்லாரும் நெருப்புக்குள்ளே கை வைத்து சூடு வாங்கிக் கொண்டிருந்தால் அது ஆறாவது அருகு பெற்றதனுடைய பயனாக இருக்காது. அது தவிர சில பொது விஷயங்களை எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம். நுண் விஷயங்களை இயற்கை அறிவு வாய்த்த ஒரு சிலரால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அத்தையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த விஷயங்களை தாம் முதல் இயற்கையிலே இருந்து தெரிந்து கொண்டு உலகத்துக்கு சொல்லப் போகிறார்கள். அந்த சொல்கிற தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால், முற்றும் துறந்த துறவிகளுக்குத்தான் இருக்கிறது. திருக்குறள் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நாங்க படிக்க போவது நீத்தார் பெருமை. அதற்கப்புறமாக வருகிற அரண் வலியுறுத்தல் முடிந்தவுடனே இல்லறவியல் தொடங்கப் போகிறது. அதற்கு பிறகு துறவரவியல் தொடங்கப் போகிறது. அப்ப துறவரவியல் என்று ஒரு பகுதி வைத்திருக்கிறாரே, பிறகு ஏன் துறவியை இங்கே முன்னே சொல்ல வேண்டும்? ரெண்டு இடத்திலே துறவு வருகிறது அல்லவா, இங்கே ஒரு துறவு அங்கே ஒரு துறவு. ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், பின்னாலே சொல்லப் போகிற துறவரவியல் துறவரத்திலே முயற்சிக்கிறவர்களை பற்றி, முயற்சிக்க வேண்டிய ஒழுங்கு பற்றி சொல்லுகிற பகுதி. துறவரத்துக்குள்ளே ஒருவன் இறங்க போகிறானா, எப்படி எப்படி இறங்கி எப்படி எப்படி முன்னேறி அந்த முடிவடையலாம் என்பதை சொல்வது துறவரவியலே வருகிற பகுதி. இன்றைக்கு நாங்கள் படிக்கப் போகிற நீத்தார் பெருமை என்ற பகுதி முற்றும் துறந்து விட்ட ஒருவனை பற்றி சொல்வது, அவனுடைய ஆற்றல், அவனால்தான் இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவன் சொன்னால் அது சரி, அப்படி எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். நான் எப்பொழுதும் நம்முடைய பெரியவர்களுடைய சில அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மரபு கல்வி ஒழிந்த பிறகு இந்த செவிவழியாக வந்த செய்திகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டன. நூல்கள் தான் இன்றைக்கு செய்தி. நூல்களிலே எல்லாம் சொல்ல முடியாது, பருமட்டாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். செவிவழியாக குருவாயிலாக கேட்கிற பொழுதுதான் நாங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். அப்போ நம்முடைய பெரியவர்கள் ஒரு கருத்து வைத்திருந்தார்கள், எதையும் அளந்து நாங்கள் ஒரு பொருளை வாங்குகிற பொழுது அதை அளந்து வாங்குகிறோம். அப்படித்தான், இப்போ ஒரு துணி வாங்குகிறோமா, இத்தனை மீட்டர் வாங்கினோம். ஒரு பொருள் வாங்கினால் இத்தனை கிலோ வாங்கினோம். அப்போ அளக்கிற கருவிகள் இருந்தால்தான் அளந்து நாம் சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் அப்படி அளவு உண்டு. அளவு கருவிகள் இருந்தால்தான் அளந்து வாங்க நம்மால் முடியும். அப்படியே அந்த அளக்கிற தன்மையை வைத்துக் கொண்டு நம் பெரியவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள், உண்மையை அளப்பதற்கு எது கருவி? இப்ப எல்லாம் விஞ்ஞானத்திலே ஏதோ மிஷின்கள் வந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்களுக்கு பயன்படும், அது கூட 100% பயன்பட முடியாது. ஓர் உண்மையை உண்மைதான் என்று எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு ஏதாவது ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தர்க்க நூல்கள் செய்கின்றன. அந்த தர்க்க நூல்கள் இருக்கிற பகுதிக்கே பெயர் அளவையியல் என்று பெயர். ஒரு உண்மையை எப்படி அளந்து தெரிந்து கொள்வது? இது உண்மைதான் பொய்தான் என்று அளந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியம். அளந்து இந்த அளவையினாலே அளந்தால் இது சரி என்று தெரிய வேண்டும். இப்போ இந்த பொருள் எத்தனை கிலோ என்றால், அளவினால் அளந்தால் இத்தனை கிலோ என்றால் அது இத்தனை கிலோ தான். நாம் பேசுகிற வார்த்தைகள் அல்லது நாம் சொல்லுகிற உண்மைகள் எவ்வளவு தூரம் உண்மையானவை என்பதை அளப்பதற்கும் நம்முடைய பெரியவர்கள் கருவிகள் வைத்திருக்கிறார். அந்த அளவை கருவிகளை 10 சொல்வார். அது திருக்குறளிலே உள்ளே வரப்போகிறது. இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்வேன் என்றால், திருக்குறளிலே எல்லாவற்றையும் பரிமளவாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த 10 அளவைகளையும் பிறகு சுருக்கி 3 அளவைகளாக ஆக்குகிறார். அதற்கு பிரமாணங்கள் என்று பெயர். பிரமாணம் என்றால் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விஷயம். சத்திய பிரமாணம் என்று இப்ப பண்ணுகிறார்களே, பேரளவிலாவது அது இருக்கிறது என்பது மகிழ்ந்து கொள்வோம். அந்த பிரமாணம் என்ற ஒன்றை வைத்துத்தான் உண்மைகளை அளக்க வேண்டும். அந்த அடிப்படை மூன்று பிரமாணங்களை அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், முதல் பிரமாணத்துக்கு காட்சி பிரமாணம் என்று பெயர். முதல் பிரமாணத்துக்கு காட்சி, அல்லது தமிழிலே சொல்கிற பொழுது காண்டல் அளவை என்று சொல்வார். அளவை, பிரமாணம் அளவை. இரண்டாவது பிரமாணத்துக்கு அனுமான பிரமாணம் என்று பெயர். தமிழிலே கருதல் அளவை என்று அதற்கு பெயர். தத்துவ நூல்கள் படிக்கிறவர்கள் இந்த பாடத்தை படித்துத்தான் தத்துவ நூல்களுக்குள்ளே இறங்க வேண்டும் என்று சிவஞான சித்தியாரனுடைய முதல் பகுதியிலே அளவையியல் என்ற ஒரு இயலையே அமைத்து அதை விளக்கம் பண்ணுகிறார். இந்த தர்க்க சாஸ்திரம் இல்லாமல் போனதுதான் தமிழர்கள் உலகியலிலே வெல்லாமல் போனதற்கு காரணம். தர்க்க சாஸ்திர நூல்கள் பல இருந்திருக்கின்றன, அந்த நூல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. தர்க்கம்தான் எங்களுடைய கணித பகுதி. கணித பகுதி இருந்தால்தான் உலகியலான அறிவிலே நாம் வெல்ல முடியும். அது மட்டுமல்ல, தத்துவ அறிவுக்கும் அது ரொம்ப அவசியம் என்றுதான் அதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நூல் என்பது சிவஞான சித்தியாரிலே வருகிற அளவியல். அதை விட ஓரிரண்டு நூல்கள் இருக்கின்றன. அப்போ முதல் பிரமாணம் காட்சி பிரமாணம் அல்லது காண்டல் அளவை என்று சொல்வார்கள். அடுத்தது அனுமான பிரமாணம் அல்லது கருதல் அளவை என்று சொல்வார்கள். மூன்றாவது பிரமாணம் ஆகம பிரமாணம் அல்லது உரை பிரமாணம் என்று அதற்கு பெயர். இந்த மூன்றையும் ஓரளவு நாம் அடிப்படையிலே ஒரு ஒரு முன்னுரையாகத்தான் இதை சொல்லுகிறேன். நூலுக்குள்ளே இது விரிவாக வருகிற பொழுது அந்தந்த இடங்களிலே பார்த்துக் கொள்வோம். முன்னுரையாக சொல்லுகிறேன். இந்த முதல் அளவை இருக்கிறதே அது காட்சி பிரமாணம். ஒரு பொருள் உண்மையா இல்லையா என்பதை கண்டு நிரூபிப்பது. இந்த 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 இடத்திலே இந்த பூச்சாடி இருக்கிறது, இது இதுக்கு என்ன பிரமாணம், நான் கண்டேன் என்பது பிரமாணம். காட்சி என்பது கண்ணிலே மட்டும் வருவதில்லை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். காட்சி என்ற உடனே எல்லாரும் அதை கண்ணிலேயே வைத்திராது. அது ஐந்து அறிவுக்கருவிக்கும் உண்டு. கண்ணாலே காண்பது என்பது எப்படியோ அப்படி காதாலும் காணலாம், மூக்காலும் காணலாம், வாயாலும் காணலாம். ஒரு வீட்டுக்குள்ளே போனோடனே என்ன வடையா சொல்றீர்கள் என்று கேட்கிறோம். எப்படி கண்டேன், மூக்காலே கண்டேன். அதுபோல இந்த பிள்ளை நல்லா சங்கீதம் படித்த பிள்ளையா என்று கேட்கிறேன், எப்படி, காதாலே கண்டேன். சில விஷயங்களை அப்படி ஐம்பொறியாலும் காணலாம். இதுக்குள்ளே இருக்கிறது பஞ்சா, என் உடம்பு சொல்கிறது. அப்ப சுவையுடைய அந்த ஐந்து மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற ஐந்தும் காட்டும். கண்ணிலேதான் காட்சி பிரமாணத்தை ஏன் அதிகம் சொல்லுகிறோம் என்றால் அது சிறப்பு கருவி, வெளிப்படையாக தெளிவாக காட்டுகிற கருவி என்றபடியால் அதிலே சொல்லுகிறோம். மற்ற எல்லா புலன்களுக்கும் காணுகிற அறிவு உண்டு. அது மட்டுமல்ல, இன்னொரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கண்ணினுடைய வேலையை வேறு உறுப்புகளும் செய்யும். வீட்டுக்குள்ளே போகிறீர்கள், மின்சாரம் தடைப்பட்டு விட்டது, அப்போ விளக்கேற்ற வேண்டும். தீப்பட்டி எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை, எல்லாரும் திகைத்து நிற்கிறீர்கள். அம்மாவுக்கு தெரியும், வீட்டு அம்மா இருக்கு அது தெரியும். கொஞ்சம் பொருள் நான் கொண்டு வருகிறேன் என்று இருட்டுக்குள்ளே போய் போய் அந்த குறிப்பாக அந்த இடத்துக்கு போய் கையாலே தடவி தீப்பட்டியை கண்டுட்டேன் என்கிறார். இப்ப கண்டது எது? தீப்பட்டியை கண்ணா கண்டது, கை கண்டது. இப்படி இப்போ கண்ணினுடைய அந்த காட்சி கைக்கு வந்து விட்டது. அதுபோல எல்லா உறுப்புகளுடைய காட்சியும் மாறியும் வேலை செய்யும். கேட்கிறது, இப்ப பேசுவது வாயினுடைய வேலை. நீங்கள் வந்து என்னை பார்த்து கேட்கிறீர்கள், திருக்குறள் நல்லா சொல்லுகிறீர்கள் ஐயா, இன்றைக்கு மத்தியானம் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க என்று கூப்பிடுறீர்கள் என்று வைப்போம். நான் சொல்லுகிறேன், இப்ப என்ன சொன்னேன், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். வாயா சொல்லியது, கை சொல்லியது. அப்போ உறுப்புகளினுடைய செயல்பாடுகள், இந்த ஐந்து அறிவுக்கருவியினுடைய செயல்பாடுகள் ஒன்றிலே ஒன்று மாறியும் வேலை செய்யும். ஆனால் காட்சி கண்ணுக்கு சிறப்பு என்றபடியால் காட்சி என்றவுடனே நாங்கள் கண்ணைத்தான் நினைக்கிறோம். மற்ற உறுப்புகளிலையும் அதை இப்ப கால் நடக்கும் என்று சொல்கிறோமே, அது செயற்கருவி கால். முடவன் பின்னால ஒரு ரப்பர் கட்டிட்டு கையையே உண்டி உண்டி இப்படி நடக்கிறான். இப்ப அவனுக்கு கால் என்ற உறுப்பு எது? கை. இடப்பெயர்வை கை செய்கிறது. ஆகவே பிரமா இந்த செயற்கருவி அறிவுக்கருவியினுடைய உறுப்புகள் எல்லாம் மாறி வேலை செய்யும். காட்சி என்பது கண்ணுக்கு சிறப்பு என்றபடியால் அதிலே வைத்து பொருத்தி சொல்லுகிறோம். முதல் ஒரு உண்மையை நிறுவது இந்த உறுப்புகளிலே ஏதாவது ஒன்றினுடைய காட்சியை வைத்து சொல்வது, அதுதான் காட்சி பிரமா. நான் இந்த இடத்திலே இந்த இருக்கிறதை கண்டேன். ஒரு இடத்திலே மின்னல் அனுமான பிரமாணம் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், புகை வருகிறது, கண்ணாலே கண்டுவிட்டேன், அதை வைத்து பிறகு நெருப்பை தீர்மானிப்பது. அப்போ காட்சியை வைத்து தீர்மானிப்பது என்று ஒன்று இருக்கிறது. புகையும் நெருப்பும் அனுமான பிரமாணத்துக்கு உபமானங்கள். கண்ணாலே கண்டு ஏதாவது ஒன்றை நிரூபிக்க முடியுமானால் அது காட்சி பிரமாணம். ஆனால் இந்த காட்சி பிரமாணத்தை ஒரு சிறந்த பிரமாணமாக நம்முடைய பெரியவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் காணுகிறவனுடைய நுண்ணறிவு, காட்சி நிகழக்கூடிய காலத்தினுடைய அளவு, ஒவ்வொரு சொல்லும் கவனிக்க வேண்டும். காணுகிறவனுடைய நுண்ணறிவு, காட்சி நிகழக்கூடிய காலத்தினுடைய அளவு, இவற்றை வைத்துக் கொண்டு காட்சி பிரமாணம் மாறிவிடலாம். ஒரு நீதிபதி வருகிறார். வருகிற வழியிலே ஒருவன் விழுந்து கிடக்கிறான். அவன் மார்பிலே ஒரு கத்தி, ஒருவன் கையாலே அதை பற்றினபடி இருக்கிறான். வழக்கு வந்துவிட்டது. இவன் கையாலே கண்ணை குத்தினதை நானே கண்டேன் என்று நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியுமா? ஏனென்றால் இவர் கண்ட அளவிலே அந்த கத்தி இவர் கையிலே பிடித்திருக்கிறார், குத்தியபடி இருக்கிறது, இவ்வளவுதான். நடந்த சம்பவம் என்னவென்றால் யாரோ ஒருவன் கத்தியாலே குத்திவிட்டு போய்விட்டான். அப்ப காலத்திலே முன்னுக்கு, அதை நீதிபதி பார்க்கவில்லை, காலம் முன்னுக்கு போய்விட்டது. அவன் துடித்துக் கொண்டிருக்கிறவனை காப்பாற்றுவதற்காக அந்த கத்தியை எடுக்க இவன் பிடித்தான் என்று வையுங்கள். இந்த நீதிபதி பார்த்த அந்த நேர அளவுக்குள்ளே அந்த காட்சி பிழையான காட்சியாக போய்விடுகிறது. எவன் காப்பாற்றினானோ அவன் குற்றவாளியாக மாறிவிடுகிறான். அது மட்டுமல்ல, காணுகிறவனுடைய நுண்ணறிவு திறனாலும் காட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். ஒரு முட்டாள் பார்ப்பதற்கும் ஒரு அறிவாளி பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் உண்டல்லவா? ஆகவே காட்சி பிரமாணத்தை ஒரு உயர்ந்த பிரமாணமாக கொள்ளுகிற வழக்கம் இல்லை. அடுத்ததாக வருகிற பிரமாணம் அனுமானித்து அறிவது. அது ஒரு தனிப்பாடம். அனுமானித்து அறிவது என்றால், இரண்டு பொருள்கள் எப்போதும் தொடர்புடையவையாக இருந்தால் ஒன்றை வைத்து மற்றொன்றை அனுமானித்து அறிவது. அதுக்கு நிபந்தனைகள் எல்லாம் அந்த அந்த பிரமாணத்திலே விதிப்பார். அப்போ ஒரு பொருளை, இப்ப நெருப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் பெரும்பாலும் புகை வருகிறது, இது இது கட்டாயம், இந்த ரெண்டும் உடன்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே புகையை வைத்து பார்த்த பிறகு அந்த இடத்துல நெருப்பு இருக்கிறது என்று தீர்மானிப்பிருப்பதை அது அனுமானிக்கின்ற அனுமானம். வாசனையை வைத்து வடை சுடுகிறது சொன்னேனே, அது அனுமானித்தல் பிரமாண். அப்போ அந்த வடையும் வாசனையும் எப்பவும் ஒன்றா இருக்க வேண்டும். வடைக்கு 10 வாசனை இருக்குமா இருந்தா வடையை கண்டுபிடிக்க முடியாது. அது சுடுகிறவருடைய ஆற்றலை பொறுத்து அப்படி வர வர வாசனையும் வரும். அப்போ இதை இப்படி படிக்கிற அனுமானம் இருக்கிறதே, அது அனுமான பிரமாணம். அதையும் 100 விதமாக நாம் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. அப்போ உண்மைக்கு சரியான ஆதாரமாக கொள்வது எதை என்றால், உரை பிரமாணம் அல்லது ஆகம பிரமாணம், உயர்ந்தோர் சொல்ல நம்புவது. அதிலே ஆராய்ச்சிக்கு இடம் இல்லை. உடனே சொல்வீர்கள், இதுதானே இந்த தமிழர்கள் கெட்டதுக்கு காரணம், முட்டாள்தனமாக எல்லாரும் சொன்னதை ஒத்துக்கொள்ளாம எல்லாரும் சொன்னதை ஒத்துக்கொள்ள சொல்லவில்லை. எல்லாரும் சொன்னதை ஒத்துக்கொள்வதில்லை. சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் சொன்னால் அதில் பொய் வராது என்று நம்புவது. இப்ப நமக்கு நீங்க நம்புறீர்களோ இல்லையோ நான் நம்புகிறேன், திருவள்ளுவர் சொன்னால் அதில் பிழை வர வாய்ப்பில்லை. என் அறிவுக்கு ஒன்று பிழையாக தெரிந்தால் அது சரியாக இருக்கும், என்னால் அதை இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தேட வேண்டுமே தவிர, திருக்குறள் பிழை கண்டுபிடித்து விட்டேன். இப்ப அப்படி பல பேர் கட்டுரை எழுதுகிறார்கள், திருக்குறள் அங்கு ஒன்று சொல்றார், இங்க ஒன்று சொல்றாண்டா, உனக்கு புரியவில்லை என்று நினைத்துக்கொள், அவ்வளவுதான். திருவள்ளுவர் பிழை செய்ய மாட்டார் என்ற அது ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம் இப்ப நான் சும்மா சொல்லுங்க, சாதாரண இதுலயே கல்வி எல்லாம், இப்ப விஞ்ஞானம் வந்த பிறகு எல்லாரும் பெரிய அறிவாளிகளாம். கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்க இந்த தமிழைத்தான் கேட்கிறான், திருவள்ளுவனை தான் கேட்கிறான். சாதாரணமா ஒரு நோய் வந்து வைத்தியரிடம் போகிறோம், வைத்தியரெல்லாம் சோதித்து விட்டு மாத்திரையா ஒரு 4 மாத்திரை நமக்கு தந்து காலையில போடு, மத்தியானம் போடு, ராத்திரி போடுன்னு சொல்றார். எவராவது அவரை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களா, இந்த மாத்திரை எதனால் தயாரிக்கப்பட்டது, இது குடித்தால் வருத்தம் மாறும் என்பதற்கு என்ன தீர்மானம், இது வேற வருத்தத்தை உண்டாக்காது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும், இப்படி எவராவது கேட்கிறதா? டாக்டர் சொன்னா காலமே சாப்பாட்டுக்கு 3-4 மணி நேரம் போடனா வாயை திறந்து பேசாம போடுகிறீர்கள் அல்லவா, அந்த விஷயத்திலே அது ஆகும பிரமாணம். உனக்கு எல்லா விளக்கமும் சொன்னா டாக்டர் வைத்தியம் பண்ண முடியாது, அவருக்கு தெரியும் என்று நம்பு, பிழைச்சு போனா அது உன் விதி. அவர் அந்த துறையில கெட்டிக்காரனா இருந்தா சரி, அவர் சொன்னதை நம்பி வாயில போட வேண்டியதான். ஒவ்வொன்றும் நான் பரிசோதனை சாலையில கொண்டு போய் இந்த குளிசையை கொடுத்து இந்த மாத்திரை சரிதானா என்று பார்த்து மருந்து சாப்பிட்டு நோய் மாத்த முடியுமா? சாதாரண ஒரு வைத்தியத்துக்கே இது நிலை. ஒருத்தரும் எவரும் டாக்டர்கிட்ட கேள்வி கேட்பதே இல்லை, கொடுத்தா வாங்கினு வந்து அப்படியே போடுகிறோம். அதுக்கு பேர் தான் ஆகம பிரமாணம். அது சாதாரண விஷயத்துக்கு, இது பெரிய இயற்கை ரகசியத்தை தெரிந்து கொள்கிற விஷயத்திலே ஆகம பிரமாணமாக சொல்லத்தக்கவர்கள் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இந்த அறிவுபூர்வமான ஆராய்ச்சி கிராட்சி எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் இடமில்லை. ஆனால் சொல்லுகிறவர் ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அவர் அப்ப யார் பெரியவர், உயர்ந்தவர் சொல்ல அதை அப்படியே வாங்கி கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு ஆகம பிரமாணம் என்று பெயர். அதுல கேள்விக்கிடமில்லை. காட்சி பிரமாணத்திலே கேள்விக்கிடம் உண்டு, அனுமான பிரமாணத்திலே கேள்விக்கிடம் உண்டு. ஆகம பிரமாணமா ஒரு பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டோமானால் அதுல கேள்விக்கிடமில்லை, அது அப்படியே ஒத்துக்கொள்வது. நம்முடைய அறிவு அதிலே குழப்பமாக இருந்தால் நம் அறிவு தான் அதிலே குழம்பினது என்று நினைக்க வேண்டுமே தவிர சரியை நோக்கி தேட வேண்டும். அப்போ இப்ப இதுல அடுத்த பிரச்சனை வருகிறது. முன்னுரை கொஞ்சம் நீளுகிறது எனக்கே தெரிகிறது. இந்த அதிகாரத்துக்குள்ளே போவதற்கு அது அவசியம் என்றபடியால் சொல்லுகிறேன். எனக்கு நேற்று ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்லி அதுக்காக குடிக்கிறேன். அப்போ உயர்ந்தோர் சொல்ல ஏற்றுக்கொள்வது ஆகம பிரமாணம், ஒத்துக்கொண்டோம். யார் உயர்ந்தவர், இது அடுத்த கேள்வி வருகிறது அல்லவா. இப்ப நான் கொஞ்சம் உங்களுக்கு பாடம் சொல்றபடியா, நான் தான் நான் சொல்றதெல்லாம் ஆகம பிரமாணம் சொன்னா சரியாகுமா? எவர் பிரமாணத்தை, எவர் உரையை பிரமாணமாக கொள்ள முடியும் என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அதற்கு மட்டும் விடையை சொல்லி அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். இந்த பிரமாணங்களிலே முதல் பிரமாணம் சொன்னேன் பாருங்கள், காட்சி பிரமாணம் என்று ஒரு பிரமாணம் சொன்னேன் அல்லவா. இந்த காட்சி பிரமாணத்தை 4 பகுதிகளாக பிரிப்பார்கள். இது இப்படித்தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று விரிந்து கொண்டே போகும். காட்சி பிரமாணம் 4 வகைப்படும், அனுமான பிரமாணம் 2 வகைப்படும். அதெல்லாம் அந்தந்த இடங்கள் படிக்கிற பொழுது படிக்கிறோம். அந்த காட்சி பிரமாணத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். 4 வகையாக அந்த காட்சி பிரமாணத்தை பிரிப்பார்கள். 1, வாயிற்காட்சி என்று ஒரு காட்சி. அதற்கு பிறகு மானதக்காட்சி என்று இன்னொரு காட்சி. அதற்கு பிறகு தன்வேதனை காட்சி என்று ஒரு காட்சி. முடிவாக யோக காட்சி என்று ஒரு காட்சி. 4 காட்சிகள், இதை தெரிந்து கொள்ளுங்கள். காட்சி பிரமாணம் 4 பகுதிகள் ஆகும். அதிலே முதல் பகுதி வாயில் காட்சி அல்லது பொறியில் காட்சி என்று அந்த காட்சிக்கு பெயர். 2வது பிரமாணம் மானத காட்சி என்று அதற்கு பெயர். காட்சியிலேயே 2வது வகை, இதை முதல் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ ஒரு பொருளை நாங்கள் பார்க்கிறோம், கண்ணில் கண்தான் காட்சிக்கு தெளிவான சான்று என்றபடியால் கண்ணை வச்சே சொல்லுகிறேன். மற்ற எல்லா பொறிகளுக்கும் இது பொருந்தும் என்று நீங்கள் பொருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பொருளை நான் கண்ணாலே காணுகிறேன். இப்போ இந்த இரும்பு கம்பி என் கண் காட்சிக்கு வருகிறது. இந்த காட்சி எப்படி உள்ளே பதிவாகிறது என்பதை நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் ஆராய்ச்சி பண்ணி அதற்கு வழி சொல்லியிருக்கிறார். இந்த காட்சி கண்ணிலே விழுகிற பொழுது அந்த காட்சிக்கு பெயர் நிர்விகற்ப காட்சி என்ற அந்த காட்சிக்கு பெயர். இப்ப நாங்க நினைக்கிறோம், இது பார்த்தோடனே எனக்கு இது இந்த இரும்பு கம்பி என்று தெரிந்து விட்டது, இது மைக் என்று தெரிந்து விட்டது என்றால் இது உடனே உங்களுக்கு தெரியவில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். அது வேகமாக வேலைகள் நடக்கிறதாலே உடனே தெரிந்து விட்டதாக நாம் நினைத்துக் கொள்கிறோமே தவிர இது உடனே எங்கள் கண்ணுக்கு காட்சியாக தெரியவில்லை. இதுக்கு இடையிலே படிமுறைகள் இருக்கின்றன. அதிலே முதல் படி என்னவென்றால், இதை பார்த்த உடனே இந்த பொருள் பிரிவுகள் இல்லாமல் ஏதோ ஒரு பொருளாக நம் கண்ணிலே விழும், விகல்பம் இல்லாமல் விழுகும். அதற்கு நிர்விகற்ப காட்சி என்று பெயர். அதுக்கு காதுக்கு மூக்குக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பொருத்தலாம். அப்போ இந்த நிர்விகற்ப காட்சியாக இருக்கிற பொழுது இது மைக் என்பது எனக்கு தெரியாது, இது மைக் என்பது தெரியாது, ஏதோ ஒரு பொருள் என் கண்ணிலே விழுகிறது. அதற்கு பிறகு என்னாகிறது என்று கேட்டால், இந்த காட்சியை கண் உள்ளுக்கு அனுப்பும். ஒரு காட்சியை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்பதற்கான விளக்கம் சொல்லுகிறேன். எல்லா காட்சியும் நமக்கு விழுகிறது என்பது வேறு, அதனுடைய டெக்னிக், அதை எப்படி உள்ளே போகிறதுக்கு கடவுள் அந்த செட்டப் பண்ணி இருக்கிறார், அமைத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறேன். இது பொதுவில காட்சி விழுந்தோடனே இந்த காட்சியை கண் வாங்கி உள்ளே அனுப்பும், மனதுக்கு அனுப்பும். உள்ளே மூன்று கருவிகள், நாலு கருவிகள் இருக்கின்றன. அது ஒன்று அடிப்படை, மூன்று கருவிகள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அதிகாரம் முடியும் மட்டும் ஒரே தத்துவம் தான். இப்போ இந்த மன, இந்த காட்சியை வாங்கி அந்த உள்ளே இருக்கிற காட்சிக்கு கரணங்களுக்கு அந்த கரணங்கள் என்று பெயர். உள்ளே இருக்கிறது, அதற்குள்ளேயும் கரணங்கள் இருக்கிறது சொல்லி இப்ப நான் மிரட்டையில உங்களேன். அது உள்ள அந்த கரணங்கள் என்று சொல்வார்கள், அது இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கவலை வேண்டாம். இப்போ புறக்கரணங்கள், உடம்புக்கு வெளியிலே கண் எப்படி காட்சியை வாங்குகிறதோ அதை உள்வாங்குறதுக்கு உள்ளே கருவிகள் இருக்கின்றன. அதற்கு மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த மனம், புத்தி, அகங்காரம் மூன்றையும் தாங்கி நிற்கிற நிலம்தான் சித்தம். சித்தம் என்பதுதான் உயிரினுடைய பொதுவான அறிவு இயல்பு. அதிலே இருந்து மனம், புத்தி, அகங்காரங்கள் கிளம்புகின்றன. அது இந்த அதிகாரத்திலேயே நான் இன்னும் அதை பத்தி சொல்லுவேன். அப்போ இந்த வெளியிலே இருக்கிற மெய்வாய் கண்மூக்கு செவி எல்லாம் புறக்கரணங்கள், உள்ளே இருக்கிறவைக்கு அந்த கரணங்கள் என்று பெயர். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஒரு காட்சி புறக்கருவியிலே மட்டும் விழுந்து நமக்கு தெரிவதில்லை. அதே போல அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். புறக்கருவியிலே ஒரு காட்சி, இப்ப கண்ணில் இது பட்டவொன்னே ஃபேன் என்று தெரிந்தது என்று நினைக்காதீர்கள். அது சும்மா பொதுவான ஒரு காட்சியாகத்தான் கண்ணிலே விழும். அது என்ன செய்யும், அந்த கண் தான் பெற்ற காட்சியை அப்படியே உள்ளே அனுப்பும். உள்ளே அனுப்பினால் அந்த காட்சியை உள்ளே இருந்து வாங்குகிற கருவிக்கு மனம் என்று பெயர். பெரிய எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள், அதாவது நூறாவது படியிலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். நாங்க நினைச்சிருந்தா 1000 படிக்கு ஏறி இருக்கலாம். நாங்க திரும்ப திரும்ப அந்த 100 படிக்குள்ளே நிக்கிறோம். 100வது படியே தொடையில்லைங்கிறது அது வேற மனவருத்தம். ஒரு முறை நடிகர் கமலஹாசன் MGR-ஐ சந்தித்தாராம். இதில் சொன்னத்தானே கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறது. அவர் எழுதின ஒரு பேட்டியில படித்தேன். என்ன உன்னுடைய லட்சியம் வந்து கேட்டாராம் MGR. அது உங்களை மாதிரி ஒரு நடிகரா வர வேணும் என்று சொன்னோடனே MGR சொன்னாரா, என்ன மாதிரி நடிகரா வர்றதுக்கு நீ எதற்கு, நான் வந்து விட்டேனே. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு படியில இருந்து 100 படிக்கு வந்தோம். 100வது படியை உன்னுடைய முதல் படியாக வைத்துக்கொண்டு நீ இனி ஏறு என்றார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்முடைய பெரியவர்கள் 1000 படி வரையும் கொண்டு வந்து விட்டார்கள். நாங்கள் அப்படி படி இருக்கிறதே தெரியாமல் படிந்திருக்கிறோம். இப்ப நான் இந்த காட்சியை எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் பாருங்கள். அப்போ கண்ணிலே காட்சி விழுகிறது, நிர்விகற்ப காட்சி, பிரிவில்லாத ஒரு காட்சி. இதை உள்ளுக்கு அனுப்புகிறது கண். உள்ளே அனுப்புகிறது என்றால் கண்ணுக்கு அறிவு இருக்கிறது என்ற பாசையிலே சொல்றேனே தவிர அதுக்கு ஒன்றும் அறிவில்லை, அது அப்படியே உள்ள போகிறது. உள்ளே போனால் உள்ளே மனம் என்ற ஒரு கருவி இருக்கிறது, அகங்காரம் என்ற ஒரு கருவி இருக்கிறது, புத்தி என்ற ஒரு கருவி இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் என்ன வேலை என்று சொல்லுகிறேன். மனத்தினுடைய வேலை ஆராய்வது, அகங்காரத்தினுடைய வேலை தூண்டுவது, புத்தியினுடைய வேலை தீர்மானிப்பது. இந்த மூன்றும் மூன்று வேலையை செய்யும். இப்ப காது கேட்கிறது, கண் பார்க்கறது என்று சொல்கிறோம் அல்லவா, அதுபோல மனம் என்ன செய்யும் என்றால் காட்சியை வாங்கி இது அதுவா இதுவா என்று ஆராய்வது. மனத்துக்கு அதுதான் வேலை.